Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Karim wal Furqan al-Majid. Qad aflaha man tazakka wa dhakara isma rabbihi fasalla. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alim hakim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அற்புதனுமாகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிச்சுகிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாறு. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தினுடைய பெரும் பகுதி நம்மை கடந்து ஈதுல் ஃபித்ர் என்கின்ற அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிக மகிழ்ச்சிகரமான இரண்டு நாட்களிலே ஈதுல் ஃபித்ர் நம்மிடையே வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரமலானின் மூலமாக நாம் அடைந்த பயன், நாம் அடைந்த படிப்பினை, இதன் மூலம் நாம் எதனை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் சற்று இங்கு சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கிற போது கதை அஃபுலஹ மன் தஸக்கா, தூய்மையாளர்கள் பரிசுத்தவான்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்தமானவர்கள் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எடுத்து சொல்வார்கள். அதில் ஒன்று, பொதுவாக மனிதனுக்கு இரண்டு விதமான சுத்தம் இருக்கிறது. ஒன்று புறச்சுத்தம், ஒழுவு செய்வது, குளிப்பது, கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது. அசுத்தங்கள் பட்டுவிட்டால் அதை கருகி சுத்தம் செய்வது, சுத்தமான ஆடை அணிவது, சுத்தமான இடத்திலே வசிப்பது, சுத்தமான இடத்திலே தொழுகுவது என்று புறச்சுத்தம் என்று ஒரு வகை. இதை பற்றி இங்கே பேசப்படுகிறதா என்று சொன்னால், அது வெற்றியடைந்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு புறச்சுத்தம் மட்டும் போதுமானதல்ல. ஒரு மனிதனுடைய அகச்சுத்தம் மிக முக்கியமானது. அகச்சுத்தம் என்பது உள்ளத்திலே ஏற்படுகின்ற எல்லா தீய எண்ணங்களும் தீய குணங்களும் நம்மை விட்டு அகன்று பாவமான அல்லாஹு தாலாவால் எது குற்றமான செயல் என்று அறிவித்து தரப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரசூலால் நமக்கு என்ன குற்றமான செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டு நீங்கி உள்ளத்தை சுத்தமாக வைத்திருத்தல். அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த உள்ளம் பரிசுத்தமானவர்களைத்தான் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். இரண்டு சுத்தங்களும் அவசியம். அதிலே மிக முக்கியமானது புற அகச்சுத்தம். இந்த அகச்சுத்தம் ரமலானுடைய காலத்திலே பெரும்பாலும் நமக்கு ஏற்படுகின்றன. ரமலானுடைய நோன்பு வைத்திருப்பவர்கள் தவறான சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை விட்டும் தவிர்த்துக் கொள்கிறார்கள். ஏன், ஒரு வார்த்தைக்கு பொய் சொல்வதையும் கூட பாவமான காரியம், அது எப்போதுமே பாவமான காரியம்தான், இருந்தாலும் நோன்பு வைத்திருந்தால் நோன்பு வைத்து விட்டு பொய் சொல்லக்கூடாது என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. நோன்பு வைத்து விட்டால் பிறர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்வது போன்ற தவறான செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. நிறைய நோன்பாளிகளை பாருங்கள், நோன்பு வைக்காத காலங்களிலே அவர்கள் செய்கின்ற அதிகம் அதிகமான குற்றச் செயல்கள் எல்லாம் நோன்புடைய காலத்திலே குறைந்து போய்விடுகிறது. இது நோன்பினுடைய ஒரு பாதிப்பு. இங்கே இந்த நோன்பு ரமலான் நம்மை என்ன அளவுக்கு சீர்திருத்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்மை நேர்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானின் மூலமாக பலவிதமான படிப்பினைகள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது அது இறை எச்சத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். இறை எச்சம் என்பது இறை உணர்வு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான், அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வு. அந்த உணர்வு இருக்கும் காலமெல்லாம் மனிதன் தவறு செய்ய மாட்டான், பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டான். அந்த உணர்வு இல்லாது போய்விட்ட காரணத்தினால்தானே இன்றைக்கு எப்படி எப்படியெல்லாமோ வாழுகின்ற அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற முறைகள் மிக மோசமாக போய்விட்டன. இறை உணர்வோடு வாழுகிற போது இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்ற அந்த உணர்வு உண்டாகும். அல்லாஹ் சொல்லி இருக்கிற, அல்லாஹ் ஏவி இருக்கிற இந்த கட்டளையை நாம் செய்யாது விட்டு விட்டால் இதற்கு அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்ற அந்த அச்சம் உண்டாகும். இறை உணர்வு என்பது மனிதனோடு, ஒரு மூமினோடு இன்றியமையாது இருக்க வேண்டும். சில நேரங்களிலே வந்து போகின்ற உணர்வுக்கு இறை உணர்வு என்று பெயர் இல்லை. ரமலான் வந்துவிட்டால் அந்த உணர்வு நமக்கு மத்தியிலே வரும். ரமலான் போய்விட்டால் அதோடு போய்விடும் என்று இருந்தால் அது உண்மையான இறை உணர்வாக ஆகாது, இறையச்சமாக ஆகாது. ஒரு மனிதன் வாழும் காலமெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தோடு, அந்த உணர்வோடு வாழுகிற போதுதான் இறையச்சமுள்ள அடியார் என்ற பெயர் அவனுக்கு கிடைக்கிறது. சரி, இந்த ரமலான் என்ன செய்யும், அதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். ரமலான் மாதத்துடைய நோன்பு அதற்கு ஒரு உந்துதலாக அமையும். ரமலான் மாதம் அதற்கு ஒரு பயிற்சி களமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு பயிற்சி களமாக இருக்கிறது. எனவேதான் ரமலானின் மூலம் பலவிதமான படிப்பினைகள் இருக்கு. அல்லாஹ்வுத்தால அந்த இறையச்சத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். ரமலான் மாதத்திலே மூன்று பகுதிகளாக பிரித்தார்கள். ரஹமத்துடைய பகுதி, மகபிரத்துடைய பகுதி, இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை பெறுகின்ற பகுதி என்று மூன்று பகுதிகளாக நமக்கு அறிவித்து தந்தார்கள். இந்த மூன்று பகுதிகளிலும், அந்த மூன்று பகுதிகளுக்கு என்று ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு பாதிப்பு இருக்கிறது. முதல் பகுதியிலே நோன்பு வைத்து அல்லாஹ்வை வணங்குகிற போது நோன்பாளியுடைய உள்ளத்திலே இரக்க சிந்தனை ஏற்பட வேண்டும், ஒரு ஈகை சிந்தனை உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுத்தால எப்படி கிருபையுள்ளவனாக இருக்கிறானோ, அருள் பாரி சொல்கிறானோ, அது மாதிரியான ஒரு இரக்கம் மூமினுடைய உள்ளத்திலே உண்டாக வேண்டும். அதுதான் அதனுடைய பாதிப்பு. நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த உணர்வு உண்டாக வேண்டும். அதாவது சொல்லிக்காட்டுவார்கள், ஹஜ்ஜுக்கு போய் வந்தால் அந்த மனிதனுடைய அந்த ஹஜ்ஜு மபுரூரான ஹஜ்ஜாக இருந்தால், மபுரூரான ஹஜ்ஜுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்று இருந்தால், அதற்கு பிறகு அந்த மனிதன் எந்த தவறிலும் ஈடுபட மாட்டான். மபுரூரான ஹஜ்ஜுக்கு என்ன பலன் என்று சொன்னால் சுவர்க்கம் தான் அதற்கு பலன். அப்ப சுவர்க்கவாதியாக அவன் மாறிவிட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு அவனுக்கு அவனிடத்தில் தீங்கான செயல்கள் இருக்காது, தீங்கான பேச்சுகள் இருக்காது. அப்போது அவன் விளங்கிக் கொள்ளலாம் நம்முடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக. அதுபோல ஒவ்வொரு அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற ஒவ்வொரு அம்சங்களிலும் ஒவ்வொரு பாதிப்புகள் உண்டு. அதில் ரமலானிலே பலவிதமான பாதிப்புகள் இருந்தாலும், முதலிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த முதல் 10 நாட்கள் நோன்பு வைத்து அந்த நோன்பு சரியானதாக இருந்திருக்கிறது, முறையானதாக இருந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த 10 நாட்களிலே அவனுக்கு இரக்க சிந்தனை ஏற்பட்டிருக்கிறதா, வறியவர்களின் மீது, எத்தீமானவர்களின் மீது, அனாதைகளின் மீது, வசதி இல்லாதவர்களின் மீது அவனுக்கு இரக்க சிந்தனை ஏற்பட்டு உபகாரம் செய்கிற தூண்டுதல் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய இரக்கத்தை எல்லாருமே விரும்புகிறோம். அல்லாஹுடைய ரஹமத்தை விரும்பாத மனிதன் இந்த பூமியிலே கிடையாது. அல்லாஹுடைய ரஹமத்து அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த அருள் நம்மிடத்திலிருந்து முதல்ல வெளிப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் கல்லஞ்சமாக இருக்கிறது, ஈரமே இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறையிலே சொல்வது போன்று, கல்லுக்குள்ளும் கூட ஈரம் இருக்கிறது, கல்லுக்குள்ளும் கூட ஈரம் இருக்கிறது. சில நேரங்களிலே அது நீரை வடிக்கின்றன. கல்லிருந்து நீர் வடிகிறது, கல்லிலே இருந்து விதைகள் முளைக்குகின்றன, செடிகள் முளைக்குகின்றன, மரங்கள் வளர்கின்றன. கல்லிலிருந்து மனித உள்ளத்திலிருந்து எந்த விதமான உணர்வும் ஏற்படுவதில்லையே என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். கல்லை விட மோசமானது சில மனிதர்களின் இது உள்ளம் என்று சொல்லுவான். அது மாதிரி இல்லாமல் அந்த உள்ளம் இறுகி, அதாவது இலகி போய் கருணை என்கின்ற அந்த ஊற்று அங்கிருந்து புறப்பட்டு பலவீனமானவர்கள், ஏழைகளுக்கு உதவுகிற அந்த மனப்பான்மை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மிடத்திலே இரக்கம் வந்திருக்கிறது, நம்முடைய நோன்பு நமக்கு பலன் அளித்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்தை அவனது அருளை விரும்புகிறவர்கள் மனிதர்கள் மீது கருணை காட்டாதவரை அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ், யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அல்லாஹும் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டார். அல்லாஹ்விடத்திலிருந்து எல்லாத்தையுமே நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் நம்மிடத்திலிருந்து என்ன ஏற்படுகிறது என்று நாம் சிந்திப்பதில்லை. அதுபோல இரண்டாவது பத்தை அடைந்தவர்கள், இரண்டாவது பத்திலே நோன்பு பிடித்து அதை முழுமைப்படுத்தியவர்கள் அல்லாஹ்வுடைய மகபிரத்தை ஆசைப்படுகிறோம். எல்லா மனிதர்களும் அப்படித்தான், ரஹமத்தை விரும்புவது போல நாம் செய்த குற்றங்குறைகளை பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். ஆனால் அந்த தன்மை நம்மிடத்திலே உண்டாகி இருக்கிறதா என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், ஒரு குற்றம் செய்து விட்டால், அவர்களை மன்னிக்குகின்ற மனப்பான்மை நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு பேச்சுக்காக வேண்டி, ஒரு சின்ன வார்த்தை வெளிப்பட்டதுக்காக வேண்டி காலம் முழுவதும் அவரோடு தொடர்பை விட்டு விட்டு வாழுகிறோம் இல்லையா? அவர் ஏதாவது அவசரத்திலே சொல்லியிருப்பார், ஏதாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார், அதற்காக வேண்டி காலம் முழுவதும் அவரோடு பேச்சுவார்த்தை இல்லாதது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு இடையூறுகளையும் செய்து கொண்டிருக்கிற மனப்பான்மைதான நம்ம இடத்துல இருக்கிறது. எப்படி இறை மன்னிப்பு கிடைக்கும்? பிறர்கள் செய்கின்ற குற்றங்குறைகளை மன்னிக்குகின்ற அந்த சுபாவம் இருந்தால்தான், அது மாதிரியான ஒரு பண்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் அல்லாஹ் நம்மை மன்னிக்குகிற பண்பை அவன் எடுத்துக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த பண்பிலே தான் திளைத்திருந்தார்கள். வறியவர்களின் மீது, ஏழைகளின் மீது இரக்கம் காட்டுகிற பண்பு அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அதுபோல மன்னிக்குகின்ற மனப்பான்மைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னிக்குகின்ற தன்மை கடலை போன்ற, கடலை விடவும் தாண்டி போனது. கடலுக்கு கூட எல்லை உண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய மன்னிக்குகின்ற அந்த சுபாவத்திற்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மன்னிக்குகின்ற சுபாவம் உள்ளவர்கள், கொடும் விரோதியை கூட மன்னிக்குகின்ற, மன்னித்து காட்டிய வரலாறுகள் நிறைய காண கிடக்கின்றன. நம்மிடத்தில் அந்த மனப்பான்மை அறவே இல்லை. ஒரு மனிதன் ஒரு குற்றம் செய்து விட்டால், தவறு செய்து விட்டால், குடும்பத்திலே உள்ளவராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, காலம் முழுவதும் அவருடைய உறவை துண்டித்துக் கொண்டு வாழ்கிற மனப்பான்மை தான் நம்மிடத்தில் இருக்கிறது. எப்படி இறை மன்னிப்பு நமக்கு கிடைக்கும்? ஒவ்வொன்றையும் நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிற போது அந்த பண்பு நம்மிடத்திலே முதலிலிருந்து புறப்பட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்விடத்தினுடைய அந்த அந்த நியாமத், அந்த ரஹமத், அந்த மஹ்ஃபிரத் நம்மை நோக்கி வேகமாக வரும். நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் யாரின் மீதும் இரக்கம் காட்ட மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என்னின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இருந்தால் அது என்ன நியாயம்? நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் அல்லாஹும் இருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறதாக ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஒரு மனிதன், ஒரு மூமின் ஒரு அடி எடுத்து வைக்கிற போது அல்லாஹ் ரெண்டு அடி எடுத்து வைக்கிறான். இவன் ஓடி வருகிற போது, இவன் நடந்து வருகிற போது அல்லாஹ் ஓடி வருகிறான். நம்மிடத்திலிருந்து எந்த அசைவுகளும் இல்லாத போது அல்லாஹ் எப்படி நம்மை நோக்கி வருவான்? அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி எப்படி வேகமாக வரும்? ஒவ்வொரு தன்மைக்கும், ஒவ்வொரு விவாதத்திற்கும் ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு பாதிப்பு இருக்கிறது. அதுபோல நாம் இருந்து கொண்டிருக்கிறது, இறுதி பத்தி இருக்கிறதே, இது எதுக்கும் மீனார் நரக விடுதலை பெறுகின்ற பத்து. மனிதர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு, பாவச்செயல்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த தண்டனை மனிதர்களுக்கு, சில பேர்களுக்கு என்ன செய்யும், விதிக்கப்பட்டிருக்கிறது, நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சில பேர்களை அல்லாஹ் மன்னிக்கலாம், அந்த தண்டனையிலிருந்து என்ன செய்யலாம், விடுவிக்கலாம். அது மாதிரி விடுவிக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நாமும் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் அதனை செய்து காட்டுவானாக, செய்து தருவானாக. நம்ம செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த துன்யாவும் போதாது, நாளை நரகமும் போதாது. அவ்வளவு குற்றங்களை செய்கிறோம். அல்லாஹ்வுத்தால அந்த பழிவாங்குகின்ற குற்றங்கள் செய்கிற போது அந்த பழிவாங்குகின்ற அந்த எண்ணம் அவனிடத்திலே இல்லை என்பதற்கு ஆதாரமாகத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறார். நரக விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பழிவாங்குகின்ற போக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். என்ன குற்றம் செய்திருந்தாலும் சரியே, ஒரு மனிதனை கொலை செய்ய துணிவதை விடவா பெரிய குற்றம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த குற்றங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்களே, பழிவாங்கவில்லையே, எவ்வளவு கொடுமை செய்தவர்களையும் பழிவாங்கவில்லையே. பழிவாங்குகின்ற சுபாவம் இருக்கிறது, இது ஒரு வகையிலே மிருகத்தினுடைய குணமாகும், நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் அந்த சுபாவம் அதிகம். தன்னை தீண்டியவனை, தன்னைக்கு மோசம் செய்தவனை பழிவாங்குகின்ற அந்த குணம் மிருகத்திடத்தில் அதிகம். மனிதன் அதை தன் இடத்துல கொண்டு வரக்கூடாது. ஒரு தவறு செய்து விட்டால், ஒரு தவறான ஒரு பேச்சை பேசி விட்டால், அதை நீ நேரம் பார்த்து, சந்தர்ப்பம் பார்த்து, அதற்குரிய சூழ்நிலைகளை பார்த்து சொல்வார்கள். கரெக்டா அடிக்கணும், அப்பதான் அது சரியா இருக்கும் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட இயல்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லாவிடத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து நம்மை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுபாவம், அந்த தேட்டம் நமக்கு இருக்குமானால், அல்லாஹ் நம்மை தண்டிக்க கூடாது என்ற ஆசை நமக்கு இருக்குமானால், திறல்களை பழிவாங்குகிற தண்டிக்குகிற அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொண்டாக வேண்டும். அப்போதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இது எதையுமே நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒத்து வராது, இப்படி எல்லாம் என்னால முடியாது, நான் மனிதன் தான், நான் மகான் அல்ல என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அல்லாஹும் அப்படித்தான் இருப்பான். நம்மிடத்திலிருந்து ஒன்று வெளியிலே வருகிற போதுதான் அல்லாஹ்விடத்திலிருந்து அதற்கு பதில் வருகிறது. அவனே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தானா, அப்புறம் அவன் அல்லாஹாக இருக்க முடியாது. மனிதன் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தன்னைத்தானே அவன் தன்னைத்தானே மக்களுக்கு மத்தியில வாழுகிற போது, நான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் சொல்லி காட்டியதை போல, அல்லாஹுக்கு செய்கிற மாறுதலை கூட அவன் மன்னித்து விடுவான். அதை கூட அவன் அதாவது சில சந்தர்ப்பங்களில் இறக்கப்பட்டு விட்டு விடுவான். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியிலே நான் வாழுகிற போது அவர்களுக்கு செய்கிற தீங்குகளை, அவர்களுக்கு கொடுக்குகிற இன்னல்களை, துன்பங்களை, இதையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்க வேண்டும், மன்னிக்காதவரை அல்லாஹும் மன்னிப்பதில்லை. பெரும்பாலான நரகவாதிகள் எதிலே அதிகமாக போய் விழுகிறார்கள் என்று சொன்னால், இது போன்று மனிதர்களுக்கு செய்கின்ற காரியங்களால் தான் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் அந்த அளவுக்கு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். மனிதர்களோடு வாழுகிற நாம் மனிதர்கள் செய்கின்ற குற்றங்குறைகளை சகித்துக் கொள்வதோடு, அதற்கு பிரதிபலனாக அவர்களுக்கு செய்கிற அந்த மாதிரியான மனப்பான்மையிலிருந்து நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதற்கு அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிறது பாருங்கள், குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இது பரல் அல்ல, ஒரு சாராருக்கு மட்டுமே பரல் அல்ல, சில கடமைகள் அப்படி இருக்கின்றன. ஹஜ்ஜி இருக்கிறதே, அது எல்லாருமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு மக்காவுக்கு சென்று ஹரமுக்கு சென்று திரும்புவதற்குரிய பொருளாதாரமும் உடல் நலமும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை, எல்லாத்துக்கும் இல்லை. ஜக்காத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், அந்த பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கடமை, மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனா நோன்பு இருக்கிறது எல்லாத்துக்குமே கடமை. வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே அந்தஸ்திலே இருக்கக்கூடிய வசதியானவர்களுக்கும் கடமை, வசதி அற்றவர்களுக்கும் கடமை. 11 மாதங்கள் பசியே உணராமல் அவர்கள் இருந்திருப்பார்கள். பசி என்றால் என்ன என்றே தெரியாமல் இருந்திருப்பார்கள். ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிப்பதன் மூலமாக பசியினுடைய அருமை உணர்வார்கள். ஒவ்வொன்றையும் அதனை உணர்கிற போதுதான் அதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு உண்டாகிறது. ஒரு மனிதன் வேதனையாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே வேதனை நமக்கு வருகிற போதுதான், ஓ, இது இவ்வளவு பெரிய வேதனையா என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் பசி பசி என்று சொல்லுகிற போது அந்த பசியினுடைய வேதனை என்ன என்பது எல்லாத்துக்குமே தெரிவதில்லை. அதை எப்போது அவன் உணர்கிறான் என்று சொன்னால், நோன்பு வைத்து அல்லாவுக்காக அவன் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிற போது அந்த பசியை உணர்கிறான். அப்போது அவன் நினைத்து பார்க்கிறான், இதுபோல்தான எத்தனை ஏழைகள் இருந்திருப்பார்கள். நான் ஒரு மாசம் மட்டும் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறோம், ஆனால் காலம் முழுவதும் இதுபோன்ற பசியிலே அவர்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் அவர்கள் எவ்வளவு அவதிப்படுவார்கள் என்ற சிந்தனை அவரிடத்திலே உண்டாக வேண்டும். பசிக்கிறது என்று வருகிற போது அவர்களுக்கு வயிறை நிரப்புகின்ற பண்பாடு அவரிடத்திலே உண்டாக வேண்டும். அதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் முடிந்து விட்ட உடனேயே ஃபித்ரா என்ற அந்த சதக்கத்துல் ஃபித்ரை நமக்கு கடமையாக்கினார்கள். ஃபித்ரா என்று சொன்னால், நீங்கள் மற்ற தர்மங்களைப் போல் அல்ல, இது அவசியம், நிர்பந்தமாக கொடுக்க வேண்டிய ஒன்று. நிறைய பேர்கள் கொடுக்க வேண்டும். ஜகாத்து கடமையானவர்கள் மட்டுமல்ல, ஜகாத்து கடமையாவதற்கு வருஷம் பூர்த்தி ஆகணும் ஒரு தொகை. நான் ஜகாத்துடைய நேரத்திலே பேசுகிற போது சொன்னேன், கிட்டத்தட்ட 28-29,000 ரூபாய் ஒரு வருஷம் வரையில் அவர்கிட்ட இருந்தால்தான் ஜகாத்து கடமை. 10.5 பவுன் நகை ஒரு வருஷம் முழுவதும் இருந்தால்தான் ஜகாத்து கடமை. ஆனால் ஃபித்ரா அப்படி அல்ல. அந்த பெருநாள் அன்று காலையில இந்த தொகை அவரிடத்திலே இருக்குமானால் அவர் ஃபித்ரா அவருடைய கடமை. அவருக்கு மட்டுமல்ல கடமை, அவருடைய வீட்டிலே எத்தனை பேர்கள் இவருடைய பொறுப்பிலே இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் கடமை. அதற்குத்தான் தலைக்கு சக்காத் என்று சொல்வார்கள். ஃபித்ரா என்று சொன்னால் தலைக்கு சக்காத், ஒவ்வொரு தலைக்கும் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வீட்டு பொறுப்பாளர் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஜகாத்துடைய நிறைவு வருகிற போது அதில் நிறைய சலுகைகள் இருக்கின்றன. அசையா சொத்துக்கள் எதுவுமே ஜகாத்துடைய அந்த தொகைக்குள் வராது. ஒரு மனிதன் எத்தனை இடங்களை வாங்கி லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அவைகள் அத்தனையுமே ஜகாத், அதற்கு ஜகாத்து கிடையாது. எத்தனை வீடுகள் வாங்கி போட்டிருந்தாலும் அதற்கு ஜகாத்து கிடையாது, அதில் உள்ள வாடகைக்கு மட்டும்தான் ஜகாத்து என்று சில சலுகைகள் அதில் இருக்கிறது. ஆனால் சித்ராவை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு குடியிருப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறது, இன்னொரு வீடே அவன் வாடகைக்கு விட்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டினுடைய தொகை, அதனுடைய விலை 28,000 தாண்டும் என்று இருந்தால் அவரும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு மேல இன்னொரு இடத்தை வாங்கி போட்டிருக்கிறார், அவர் அந்த இடம் 28,000 மேல பெருமை பெருமானம் என்று பெரும் என்று இருந்தால் அவரும் ஜகாத்து கொடுக்க வேண்டும், சித்ரா கொடுக்க வேண்டும். அப்ப அப்படி பார்க்கிற போது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சாதாரணமாக ஜகாத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஒரு சமுதாயத்திலே ஒரு 20% இருப்பார்கள் என்று சொன்னால், சித்ராவை நிறைவேற்றக்கூடியவர்கள் 80% பேர் இருப்பார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள் மீது கடமை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நாளையிலே அந்த பெருநாள் அன்றைய தினத்திலே யாரும் பசியாக இருக்கக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். மனிதன் சந்தோஷப்படுகிற முக்கியமான ஒன்றிலே அவன் வயிற்றை நிரப்புவதும் ஒன்று. எத்தனையோ எத்தனையோ சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. எல்லா மகிழ்ச்சிகளிலும் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு உண்டு சாப்பிடுகிற போது அந்த மகிழ்ச்சி அவனுக்கு உண்டாகிறது. அதன் காரணமாகத்தான் அந்த 2 பெருநாட்களிலும் நோன்பு வைப்பது ஹராமாகும், தடை செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு வைக்கக்கூடாது, அந்த 2 பெருநாட்களிலே நோன்பு வைக்கக்கூடாது. அன்றைக்கு சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்றைக்கு சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்கள் இந்த சித்ராவை நிறைவேற்றியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிற போது சொல்லிக் காட்டுகிறார்கள், ஜகாத்துல் ஃபித்ரி ஃபரள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களின் மீது கடமையாக்கினார்கள், ஃபரளாக ஆக்கினார்கள் ஜகாத்துல் ஃபித்ரி, ஃபித்ருடைய ஜகாத்தை. சாஅன் மின் தம்ரின் அவ் சாஅன் மின் ஷஈரின், பேரித்தம்பளத்திலிருந்து ஒரு சா, தொழிற்கோதுமையிலிருந்து ஒரு சா, அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் தக்கரி வல் உன்சா, அடிமைக்கும் கொடுக்க வேண்டும். அடிமை யாரிடத்திலே எந்த எஜமான் அவருக்கு அடிமையாக இருக்கிறாரோ, அதாவது அவருடைய பொறுப்பில் இருக்கிறாரோ, அந்த எஜமான் அடிமைக்கு நிறைவேற்ற வேண்டும். சுதந்திரமானவர் ஆண் ஒல் உன்சா, பெண் ஒல் சகீர், சிறுவர்கள் ஒல் கபீர், பெரியவர்கள், மினல் முஸ்லிமீன எல்லா முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய இத்தனை பேர்களுக்காகவும் அதை நிறைவேற்றப்பட வேண்டும். அது எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஈது பெருநாளைக்காக வேண்டி தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாக அதை கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சாய் என்று சொன்னால் அந்த காலத்திலே உள்ள ஒரு படி, அந்த படி என்னுடைய அளவை அகராதியில சொல்லியிருப்பார்கள். ஒரு நடுத்தரமான மனிதனுடைய 2 கைகளையும் ஒன்று சேர்த்து அதிலே ஒரு அள்ளு அள்ளி ஒரு போட வேண்டும். அது மாதிரி 3.5 கைகள் அள்ளி அதில் போட்டால் அந்த படி நிறையும். அது வந்து எதுக்குன்னா பேரித்தம்பளமும் தொழிற்கோதுமையும். அதே மணி கோதுமை நாம பயன்படுத்தக்கூடிய தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருந்தால் அரைசா, அரைசா என்பது 2 கைகள் அள்ளி போட வேண்டும். இன்றைக்கு அதனுடைய அளவு நிர்ணயம் நமக்கு தெளிவாக துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரைசா என்பது 1/600 கிராம் கோதுமை. 1/600 கிராம் கோதுமை அனபி மதாபின்படி கட்டாயமாக கொடுக்க வேண்டும். சாபி மதாபின்படி 2/200 கிராம் அரிசி கொடுக்க வேண்டும் என்று பலவிதமான மதர்சாக்களுடைய ஃபத்வாக்களும், பல முஃப்திகளுடைய ஃபத்வாக்களும், இந்திய நாட்டினுடைய மிகப்பெரும் கலாசாலையான மதரசா தேவ்பந்து தாருல் உலூமுடைய ஃபத்வாவும், தமிழகத்தினுடைய தாய் கல்லூரியான பாக்கியாத்து சாரிநாத் வேலூருடைய ஃபத்வாவும், இதெல்லாம் இந்த 1/600, 2/200 தான். அது எல்லா நூல்களிலும் சாபி மதாபனுடைய மகானி என்ற தமிழ் நூலிலும் அந்த அளவைத்தான் எழுதியிருக்கிறார்கள். மற்ற ஃபிக்கின் கலைக்களஞ்சியம் என்று எழுதப்பட்டிருக்கிற ஃபிக்கு சட்டங்களை அடக்கிய நூல்களிலும் இந்த அளவைத்தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவு இன்றைக்கு 1/600 கிராம் அனுப்பி மதாபின்படி கோதுமை கொடுக்க வேண்டும். கோதுமை பெறாதவர்கள் அதனுடைய விலை இன்னைக்கு சுமார் 55 ரூபாய் ஆகிறது, இன்றைக்குள்ள விலை. ஒரு தலைக்கு. ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ கணக்கு போட்டு 55 ரூபாய் கணக்கு போட்டு கொடுக்க வேண்டும். சாமி மதவப்புடையவர்கள் 200 கிராம் அரிசி, 2.5 கிலோ அரிசி அரிசியாகத்தான் கொடுக்க வேண்டும், காசு கொடுக்க கூடாது. அந்த அரிசி எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறோமோ 5 பேர் இருந்து 5 பேத்துக்கு கிட்டத்தட்ட 10-12.5 கிலோ அரிசி வரும், அதை வாங்கி கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கும் கொடுக்கலாம், 10 பேருக்கும் கொடுக்கலாம். ஒருத்தருடைய ஃபித்ராவை வந்து ஒருத்தருக்கும் கொடுக்கலாம், 10 பேருடைய ஃபித்ராவை ஒருத்தருக்கும் கொடுக்கலாம், எப்படி வேணும்னாலும் கொடுக்கலாம். இது அந்த உணவுப் பொருளாக கொடுக்க வேண்டும் என்பது சாபி மதவனுடைய சட்டம். நம்முடைய தமிழகத்தினுடைய அரசு தலைமை காசி அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக அதை அவங்க பத்துவாவில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அனபிக்கு வந்து 200 என்றும் சாபிக்கு 300 என்றும் ஒவ்வொரு கிலோ அரிசி அதிகமாக வருகிறது. அதிகமாக கொடுக்கறதுல தப்பு இல்லை, விருப்பப்பட்டவங்க கொடுத்துக்கலாம். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு 300 வரும்போது 32 கிலோ அரிசி வந்துடும். அப்போ அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் இந்த பத்துவாவை என்ன செய்யலாம், பின்பற்றலாம். ஆக ரெண்டு படியும் கொடுக்கலாம், யாருக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை அவர்கள் செய்து வரலாம். ஆனால் நம்ம பள்ளிவாசல்ல இந்த 1-600, 2-600 தான் நம்ம எழுதி போடுவோம், அதான் வழக்கம். அதை விருப்பம் உள்ளவர்கள் அதை செய்யலாம், அல்லது நீங்கள் நோம்பாட்டில உள்ளது மாதிரி செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், இதில் எந்த தப்பும் வரப்போறதில்லை. ஆனால் இது சம்பந்தமான கேள்வி எதுவும் கேட்டுட்டு வரக்கூடாது. என்ன அங்கே எப்படி செய்திருக்காங்களா, இங்கே எப்படி செய்றீங்களான்னு எல்லாம் கேட்கக்கூடாது, தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ரெண்டு விதமான பத்வாக்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் ஏன் அதை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், பல மதரசாக்களுடைய, பல முஃப்திகளுடைய, அதிகமான நபர்களுடைய பத்வா என்பதால் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். காசியுடைய பத்வா காசி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு நபர் சொன்னதை நாம் அங்கே வச்சுக்கிட்டு இதை நாம ஃபாலோ பண்றோம். இப்ப இது மாதிரியான நிலைகளிலே உங்களது அந்த சித்தராவை நிறைவேற்றலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு எது சரியாக தெரிகிறதோ அதை நாம் எழுதி போடுகிறோம். இதுதான் ஓரளவுக்கு சரியாக தெரிகிறது என்பதால் அதை எழுதி போடுகிறோம். நீங்க மற்ற பள்ளிவாசல பார்த்துட்டு அங்க அப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்கிற பேச்சையே விட்டுருங்க. நமக்கு எது ஆதாரபூர்வமாக இருக்கிறதோ அதுதான் தெளிவானது. அப்படி அந்த அடிப்படையில் இதை நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலத்தினுடைய சா என்கின்ற அந்த படி, அந்த படியினுடைய அளவு, அதையெல்லாம் துல்லியமாக தேவ்பந்தில, அதாவது தொல்பொருள், அதாவது ஆய்வகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு அதை துல்லியமாக கணக்கு போட்டு அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த பத்துவாவில் அதை தெளிவாகவும் எழுதியிருக்கிறார்கள். காசி அவர்களுடைய முன்னால் இருந்த அரசு காசி ஹபீபுல்லா சாப் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை அவர்கள் ஃபாலோ பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆக எதை செய்தாலும் தவறில்லை, எது நமக்கு விருப்பமோ அதை எடுத்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஜகாத்துல் ஃபித்ரி துஹரத்துல் லிஸாயிமி, ஃபித்ரா என்ற அந்த சதகா இருக்கிறது, இது வந்து நோன்பை சுத்தப்படுத்தக்கூடியது. நோன்பே சுத்தமானதுதான், ஆனால் நோன்பை சுத்தப்படுத்தக்கூடியது எப்படி என்று சொன்னால், மினல் லகவி வர்ரஃபதி, நோன்பு காலத்திலே ஏதாவது தவறான பேச்சுக்களை பேசியிருந்தால், ஏதாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசியிருந்தால், அதற்கு பரிகாரமாக அந்த நோன்பை, நோன்பாளி சில நேரங்களிலே பொய் சொல்லியிருப்பார், சில நேரங்களில் தவறான பேச்சுக்களை பேசியிருப்பார், அது மாதிரியான அந்த தவறான பேச்சுக்களிலிருந்தும் அது மாதிரியான செயல்களிலிருந்தும் நோன்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தர்மம் இந்த தர்மம், அந்த சித்தரா என்ற தர்மம். இன்ன தொகமத்துல் லில் மசாகீன், ஆனால் அது மிஸ்கீன்களுக்கு உணவாகவும் அது ஆகிவிடுகிறது. மன் அத்தாஹா கபல சலாத்தி ஃபஹிய ஸகாத்துன் மக்பூலத்துன், யார் அந்த ஃபித்ராவை தொழுகைக்கு வருவதற்கு முன்னால், ஈது தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் நிறைவேற்றுகிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். வமன் அத்தாஹா பாத சலாத்தி ஃபஹிய ஸதகத்துன் மின ஸதகாத், யார் தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றுகிறாரோ அது சாதாரண ஒரு தர்மமாக ஆகிவிடும், ஃபித்ராவாக ஆகாது. அப்ப என்ன செய்யணும்னா, தொழுகைக்கு முன்னதாக நிறைவேற்றி விட வேண்டும். அதனுடைய நேரம் எப்போ வருகிறது என்று சொன்னால், சாபி மதாபின்படி கடைசி நோன்பு முடிந்து அந்த பெருநாளுடைய முதல் நாள் மாறி போறது பாருங்க, நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு மாறி விளையாடுற நேரத்திலிருந்து அந்த சித்ராவை கடமையாகிறது. அனபி மதாபின்படி அதிகாலை தான் கடமையாகிறது. ஆனால் முன்னால கொடுக்கலாம், நோம்பிலேயே கொடுத்துடலாம். வெளியூருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஒரு நாள் அரை நாள்ல வச்சு கொடுக்க முடியாது, அதனால முன்னாடி கொடுத்தாலும் கூடும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றி விட வேண்டும். உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இது மாதிரி ஈதுல் பித்ர் அன்றைக்கு என்ன செய்தார்னு சொன்னா, இந்த பித்ராவை நிறைவேற்றுவதற்கு மறந்து விட்டார்கள். தொழுகைக்கு வந்த பிறகு ஞாபகம் வந்துச்சு, தொழுகு முடிஞ்ச பிறகு போய் என்ன செய்தாங்கன்னா பித்ராவை கொடுத்துட்டு அந்த மறந்து முன்னால செய்யாத விட்டு விட்டோமே, மறந்து விட்டோமே என்ற காரணத்தினால் அதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையை உரிமை விட்டார்கள். ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடுவது என்பது பெரிய விஷயம். ஒரு அடிமையை வாங்கி உரிமை விட்டு விட்டு ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் சித்ராவை தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றினேன், அதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையை நான் உரிமை விட்டேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானே, நீங்க ஒரு அடிமை இல்லை, நூறு அடிமையை நீங்கள் உரிமை விட்டிருந்தாலும், நூறு அடிமையை வாங்கி நீங்கள் உரிமை விட்டிருந்தாலும் நீங்கள் முதல்ல நிறைவேற்றி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதை தொழுகைக்கு முன்னதாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி கொண்டு போய் கொடுங்கள். இது மாதிரியான தர்மங்கள் தேடி கொடுக்கணும். சாதாரண தர்மங்கள் யாருக்கு வேணாலும் வந்தவங்களுக்கு கொடுக்கலாம். இது அல்லாஹ் தஆலாவுடைய விருந்து. இந்த ஃபித்ராவுடைய பொருளாகட்டும், உதியாவுடைய பொருளாகட்டும், நதருனுடைய பொருள், நேர்ச்சி செய்த பொருளாகட்டும், இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே முஸ்லிம்களை பார்த்து கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளை தேடி வருவார்கள். எல்லாருமே வர்றாங்க, பெருநாள் அன்னைக்கு முஸ்லிம்கள் நிறைய செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது தர்மத்தை கொடுத்து அனுப்புங்கள். ஆனால் ஃபித்ராவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து முறையாக அவரிடத்திலே சேர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹாலா அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நிறைந்த பலன்களை நமக்கு வழங்க இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நாம என்ன காரணத்திற்காக எந்தெந்த பயனை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அதனை நமக்கு கடமையாக்கிறானோ அத்தனை பயன்களும் முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. பிறர்களுக்கு நாம் உதவக்கூடிய மனப்பான்மையும் அந்த ஈகை குணத்தையும் இரக்க சிந்தனையையும் அல்லாஹ் நம்மிடம் ஏற்படுத்தி தந்திருவானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களான பிறர்களை மன்னிக்காத சுபாவமும் பழிவாங்குகின்ற தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி மனிதர் புனிதர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுன்னத்துல் வக்ஃப்.